2019 செப்டம்பர் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், சிவவேழனும் பாசுபதமும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். When thou art able to behold the tree, the three-eyed trident bearing Shiva, the Lord of all creatures, it is then, O child, that I will give thee all the celestial weapons. Therefore, strive thou to obtain the sight of the highest of the gods, for it is only after thou hast seen him, O son of Kunti, that thou will obtain all thy wishes. Having spoken thus unto Falguna, Sakra disappeared then and there, and Arjuna, devoting himself to asceticism, remained at that spot. Kisari Mohan Ganguly-இன் மொழிபெயர்ப்பு. என்று இந்திரன் சொன்னதன் பேரில் அர்ஜுனன் இமயமலையை அடைந்து அங்கிருந்தபடி தன் தவத்தை மேற்கொண்டான் என்கிறார் வியாசர். Passing through the forest that was difficult of access, he approached the great mountain. In all his splendor, Arjuna then lived on the peak of the Himalayas. From the Mahabharata, Volume 2 by Bibek Debroy. ஆனால் வில்லி அவன் கைலாய மலையை அடைந்து அங்கிருந்தபடி தன்னுடைய தவத்தை மேற்கொண்டான் என்கிறார். அரியும் வெங்கரியும் தம்மில் அமர்புரி முழக்கம் கேட்டும், கிரியினில் முழக்கம் கேட்டும், கிராதர் போர் முழக்கம் கேட்டும், எரிகிழர் முழக்கம் கேட்டும், எம்பிரான் இமலான் தந்த புரிகுழலோடும் வைகும் புண்ணிய பொறுப்பை சேர்ந்தான். வில்லிபாரதம் ஆரண்ய பருவம் பாடல் 33. பொருள்: சிங்கங்களும் கொடிய யானைகளும் தங்களுக்குள் போரிட்டுக் கொள்கின்ற ஓசையையும், அந்த ஓசைக்கு எதிராக இமயமலையில் எழுகின்ற ஓசையையும், வேடர்களுடைய போர் முழக்கத்தையும், காட்டுத்தீ பற்றி எரிதலினால் எழுகின்ற ஆரவாரத்தையும் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே வழிநடந்து எவ்வுயிர்க்கும் தலைவரான சிவபெருமான் இமவால் பெற்ற உமையம்மையோடு எழுந்திரளியிருக்கின்ற புண்ணியமான கைலை மலையை அடைந்தான். இதேபோல வியாசபாரதத்தில் அர்ஜுனன் இந்திரனுடைய அறிவுரையின் பேரிலேயே தவம் மேற்கொள்கின்றான். முனிவர்களின் சொற்படி தவம் மேற்கொள்கையில் அவனுடைய உறுதியை பரிசோதிப்பதற்காக இந்திரன் தேவ மாதர்களையும் மன்மதனையும் கொண்டு இடையூறு செய்தும் அர்ஜுனன் தவத்தை தொடரவே இந்திரன் காட்சியளித்து அவனுக்கு வரங்களை தந்தான் என்கிறது வில்லிபாரதம். மைந்தன் இம்மாற்றம் கூற மனனும் மகிழ்ந்து தெய்வத் தந்தையும் வெறுத்த வேடம் தனையொரு கணத்தின் மாற்றி இந்திரனாகி முன்னின்று இப்பெருந்தவத்தால் வந்து பைந்தொடி பாகன் பாசுபதம் உனக்கு உதவும் என்றான். ஆரண்ய பருவம் பாடல் 72. இந்திரனுடைய மகனான அர்ஜுனன் இப்படி பதில் சொன்னதை கேட்டு தாம் பூண்டிருந்த விருத்த வேடத்தை கலைத்து அர்ஜுனனுக்கு எதிரில் இந்திரனாக நின்று, நீ மேற்கொண்டிருக்கின்ற இந்த தவத்தால் உன் எதிரில் சிவபெருமான் தோன்றி பாசுபதாஸ்திரத்தை தருவார் என்றான். இப்படி பல சிறு சிறு மாறுதல்கள் வில்லியில் காணப்படுகின்றன. ஆனால் இந்த பகுதியில் மூல பாரதத்தில் உள்ளதன் சாரத்தை வில்லி அப்படியே எடுத்து தந்திருக்கிறார். அர்ஜுனன் இமயமலையில் அல்லது வில்லிபாரதப்படி கைலாய மலையில் இருந்து கொண்டு தவம் மேற்கொண்டான். புல்லாலாகிய ஆடையை தரித்தவனும் தண்டத்தாலும் மான்தோலாலும் அலங்கரிக்கப்பட்டவனும் ஆகி முதல் மாதத்தில் பழித்து பூமியில் உதிர்ந்த இலையை 3 நாளுக்கு 1 தினம் ஆகாரமாக கொண்டான். 2 மடங்கான காலத்தினால் 6 தினங்களுக்கு 1 தினம் கனியை புசித்து 2வது மாதத்தை போக்கினான். அவன் 15 நாளுக்கு 1 தினம் ஆகாரம் செய்து கொண்டு 3வது மாதத்தையும் கழித்தான். பிறகு 4வது மாதம் வந்தவுடன் பரதசிரேஷ்டனும் தோல் வலிமை அமைந்தவனுமான பாண்டுபுத்திரன் காற்றை புசித்து கொண்டும் கைகளை உயர்த்தி கொண்டும் பிடிப்பற்றவனாகி கால் கட்டை விரலின் முனையால் நின்று கொண்டும் இருந்தான் என்கிறது வியாசபாரதம். வனப்பருவம் கைராத பருவம் 38, பக்கம் 145. இப்படி கடுந்தவம் செய்து வந்த போதில் அவனுடைய தவத்தின் ஜுவாலையால் வாட்டமுற்ற முனிவர்கள் சிவபெருமானை அடைந்து அவரிடத்தில், பெருமானே, அர்ஜுனன் இமயமலை சாரலில் கடுமையான தவம் புரிகின்றான். அவன் என்ன காரணத்துக்காக தவம் புரிகிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அவனுடைய தவத்தின் மூலம் எங்களை தகிக்கச் செய்கிறான். ஆகையால் அவன் தொடர்ந்து தவம் இயற்றாதபடி அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட சிவபெருமான், மகரிஷிகளே, அர்ஜுனன் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவன் எண்ணத்தை நான் அறிவேன். சொர்க்கம், செல்வம், ஆயுள் போன்ற எவற்றையும் விரும்பி அவன் தவம் இயற்றவில்லை. அவன் விரும்பியதை நான் அளிக்கிறேன். நீங்கள் கவலையின்றி திரும்பி செல்லுங்கள் என்றார். இதை கேட்ட முனிவர்கள் தங்களுடைய ஆசிரமங்களுக்கு திரும்பினார்கள். இதற்கு பிறகு சிவபெருமான் ஒரு வேடனின் உருவத்தை தரித்து கொண்டார். வேட்டுவ பெண்ணின் வடிவத்தில் தம்முடன் உமாதேவியையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன் தவம் புரியும் இடத்துக்கு சென்றார். அப்போது திதியின் புதல்வனான மூகாசுரன் காட்டுப்பன்றியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு தவக்கோலத்தில் உள்ள அர்ஜுனன் மீது பாய்ந்தான். அர்ஜுனன் தவத்துக்கு போனாலும் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு வேட்டையாடுவான். இது அவனுடைய சுபாவம் என்பார் பூஜ்ய ஸ்ரீ வினோபா பாவே. தன்னுடைய கீதை பேருரைகளில் அப்படி மூகாசுரன் தன் மீது பாய்ந்தும் அர்ஜுனன் தனக்கு பக்கத்திலேயே வைத்திருந்த காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு காடே அதிரும்படியாக நான் ஒலியை எழுப்பி இங்கு வந்து என்னை கொல்ல முயலும் உன்னை இப்போதே யமலோகம் அனுப்புகிறேன் பார் என்று வில்லில் அம்பை தொடுத்தான். இந்த பன்றியை முதலில் குறிவைத்தவன் நான். ஆகவே நீ இதன் மேல் அம்பெய்யாதே என்று வேடனாக வந்த சிவபெருமான் தடுத்தார். அர்ஜுனனும் சிவபெருமானும் ஒரே சமயத்தில் அம்பு தொடுத்து எய்தனர் என்கிறது வெள்ளி பாரதம். இருவரும் ஏவிய வாளி உடனே பட்டு உடலுருவி ஏனம் வீழ என்பது வெள்ளி பாரதம். ஏனம் பன்றி, அதன் பிறகு வியாச பாரதப்படி பொன்னை போன்ற மேனியை உடைய வேடனே, நான் குறிவைத்த இந்த பன்றியை நீ எதற்காக அடித்தாய்? இது வேட்டைக்குரிய முறை அல்லவே என்று சொன்னான். வீரனே, காடு வேடர்களுக்கு உரியது. தவ வேடத்தில் உள்ள நீ இந்த பன்றியின் மீது அம்பெய்திருக்கிறாய். இந்த பன்றி என்னை கொல்ல பாய்ந்தது, ஆகவே நான் இதை கொன்றேன் என்றான். அதற்கு முன்னாலேயே நான் இதை கொன்றுவிட்டேன் என்றான் வேடன். இருவருக்கும் வாதம் முற்றி யுத்தமாக மாறியது. பிறகு அர்ஜுனன் வேடனிடத்தில் சரமாரியை நன்கு பெய்தான். அதனை சிவன் சந்தோஷமுள்ள மனத்துடன் ஏற்றுக்கொண்டார். பினாகியானவர் ஒரு முகூர்த்த காலம் அம்பு மழையை தாங்கிக் கொண்டு மலை போல அசைவற்றவராகி காயப்படுத்தப்படாத சரீரத்துடன் நின்றார். வனப்பருவம் கைராத பருவம் அத்தியாயம் 39 பக்கம் 148. பினாகி பினாகம் என்ற வில்லை ஏந்துபவரான சிவபெருமான் தொடர்ந்து தன்னுடைய அம்புகள் பயனற்று போவதைக் கண்டு அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான். காண்டீபத்திலிருந்து புறப்படும் நாராசங்களை கலக்கமில்லாமல் ஏற்றிக்கொள்ளும் இவன் ருத்ரனோ, தேவனோ, யட்சனோ, அசுரனோ என்றெல்லாம் எண்ணிய அர்ஜுனன் தொடர்ந்து தன்னுடைய நாராசங்களை பெருமான் மீது எய்தான். பானங்கள் குறைந்து போன நிலையில் அர்ஜுனன் வேட வடிவில் இருந்த பெருமானை வில்லால் அடித்தான், முஷ்டிகளால் குத்தினான். வேடநாயகன் அர்ஜுனுடைய வில்லை பறித்து கொண்டார். உடனே அர்ஜுனன் தன்னுடைய கத்தியை எடுத்துக்கொண்டு அவரை எதிர்த்தான். தன்னுடைய கத்தியை வேடனுடைய தலை மீது விட்டறிந்தான். அதுவோ வேடனுடைய தலையில் பட்டு சிதறியது. அதன் பிறகு அர்ஜுனன் சிவவேடன் மீது கற்களை எறிந்தான். வேடன் கற்களையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். போர் இவ்வாறு நீண்ட நேரம் தொடர்ந்தது. இறுதியில் சிவவேடன் அர்ஜுனனை தன் கரங்களால் இறுக கட்டி கொண்டான். அப்போது மூச்சற்றவனாக ஆன அர்ஜுனன் மயங்கி விழுந்தான். இரண்டு நாழிகை காலத்துக்கு பிறகு ஒரு மலர் மாலையால் சிவபெருமானை பூஜித்தான். அப்படி பூஜித்ததும் அந்த மலர் மாலை வேடனுடைய தலையில் இருப்பதை கண்டான். உடனே இவர் இன்னார் என்பதை உணர்ந்து கொண்டு வேட வடிவத்தில் இருக்கும் சிவபெருமானை வணங்கினான். இனிய மொழிகளால் துதித்தான். நான் செய்த அபச்சாரங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சங்கரரை வேண்டிக் கொண்டான். இறைவனால் தழுவ பெற்ற அர்ஜுனன் முன்னிருந்ததை விட அதிகமான தேகபலம் உடையவனானான். அவனிடத்தில் இருந்த தோஷங்கள் நீங்கின. சிவபெருமான் அர்ஜுனனை பார்த்து, நாராயணனுடைய தோழனான நீயே நரன். பதரிகாசிரமத்தில் பல 10,000 வருடங்கள் தவம் செய்தவன் நீ. இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த சமயத்தில் நீயும் கிருஷ்ணனும் வில்லை எடுத்துக்கொண்டு அசுரர்களை கொண்டீர்கள். உன்னிடமிருந்து நான் பறித்து கொண்ட இந்த காண்டீபம்தான் அந்த வில் என்று சொல்லி காண்டீபத்தை திரும்ப கொடுத்தார். கூடவே எப்போதும் குறையாமல் இருக்கும் அம்பராத்துணியையும் கொடுத்தார். அர்ஜுனன் தனக்கு பிரமசிரஸ் என்ற பிரமாஸ்திரத்தை காட்டிலும் ஆற்றலுள்ள அஸ்திரத்தை கேட்டு பெற்று கொண்டான். பயிற்சி காலத்திலேயே துரோணர் அர்ஜுனனுக்கு பிரமசிரஸை பயிற்றுவித்திருந்தார். இந்த பிரமசிரஸ் என்ற அஸ்திரத்தை தான் அஸ்வத்தாமன் 18 நாள் யுத்தத்துக்கு பிறகு அர்ஜுனன் மீது எய்து அதை திரும்ப பெற முடியாதவனாக நிற்கப் போகிறான். அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மசிரசால் அதை தணித்து இரண்டையும் சாந்தம் செய்ய போகிறான். இதற்கு அடுத்ததாக சங்கரனார் அவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் தரிப்பது, எய்வது, மீட்பது, அஸ்திரத்தை எய்ததும் அதை தடுத்து திரும்ப வாங்குவது என மூன்று நிலைகள் உண்டு. இந்த மூன்று நிலைகளிலும் நீ வல்லவனாவாய் என்று அர்ஜுனனை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து நாம் முன்பே குறிப்பிட்டிருந்ததைப் போல யமன் முதலானவர்கள் அர்ஜுனனுக்கு ஆயுதங்களை தந்ததையும், இந்திரன் அழைப்பின் பேரில் அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு சென்றதையும் சுருக்கமாக பார்ப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.